We continue our study in all that Jesus taught.
நாம் தொடர்ந்து இயேசு கற்பித்த எல்லாம் என்பதை தியானிப்போம். மத்தேய சுவிசேஷத்தை நாம் பார்த்து வருகிறோம். 21 அதிகாரம் 31 வந்திருக்கிறோம். எப்படி இயேசு அவர்களை நோக்கி, மதவாதிகளை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று 31 வசனத்திலே சொன்னார். உங்களை காட்டிலும் முந்தினவர்களாய் செல்வார்கள். அங்கே அநேக கிறிஸ்தவர்களுக்கு தேவன் பேசுகிற வார்த்தை, அநேக தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் மதவாதிகளாக இருக்கிறோம், சபைக்கு போகிறோம், மதத்தை பின்பற்றுகிறோம், ஆகவே பரலோகத்துக்கு போய்விடுவோம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் இல்லை. அதற்கு எதிர்மறையாய் ஞானவான் கண்மலையிலே கட்டினானே, மதியீனன் மணலின் மேல் கட்டினானே, ஒரு வித்தியாசம் என்ன? புரிந்து கொள்ளுதலுக்கும் கீழ்ப்படிதலுக்கும் இங்கே வார்த்தைகள் இருந்தது. நான் செய்வேன் என்றால் ஆனால் ஒன்றும் செய்யவில்லை. மூத்தவன் செய்ய மாட்டேன் என்று சொல்லியும் அவன் மனம் திரும்பி செய்தான். மறுபடியுமாய் அங்கே கீழ்ப்படுதலே முக்கியத்துவம் இருக்கிறது. கீழ்ப்படுகிறவன் எவனோ அவன்தான் ஏற்றுக்கொள்ளப்படுவான். நல்ல வார்த்தைகளை பேசுகிறவன் அல்ல. என்றும் அநேகர் ஜெபம் செய்கிறார்கள், உபவாசிக்கிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள், ஆனால் கீழ்ப்படிதல் தங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் குறைவாயிருக்கிறது. இங்கேயும் அதுதான் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். மதவாதிகள் அல்ல. தங்களுடைய மதத்தின் நிமித்தமாய், மத காரியங்கள் நிமித்தமாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்பது பெரிய வஞ்சனை. நம் காலகட்டத்திலே இந்த வஞ்சனையை நாம் வெளியரங்கப்படுத்த வேண்டும். பின்பாக யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்திலே வந்திருந்தும், 32 வசனம், நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை, நீ மனஸ்தாபப்படவில்லை என்று 32 வசனத்திலே மனஸ்தாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அதே பின்னணியிலே இன்னொரு ஓமையை சொன்னார். வேறொரு ஓமையை கேளுங்கள். வீட்டச்சமான் ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை ரோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடித்து அதிலே ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாய் விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபாயிருந்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து, ஒருவனை பிடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். தேவன் அனுப்பின தீர்க்கதரிசிகளை யூதர்கள் கொன்றதற்கு இது ஒப்பனையாயிருக்கிறது. பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறொரு ஊழியக்காரர்களை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். தீர்க்கதரிசிகளை அவர்கள் புறக்கணித்தார்கள். தேவனிடத்திலிருந்து வந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் அவர்கள் புறக்கணித்தார்கள். கடைசியாய் என் குமாரன் அவர்கள் அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவரிடத்தில் அனுப்பினார்கள். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று போடுவோம், இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம், வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு, நாம் இனியே கூலிக்காரர்களாக இருக்க வேண்டியதில்லை, இந்த சொத்துக்கு பங்காய் மாறலாம் என்று பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டக்காரன் எஜமான் வந்தபோது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலத்திலே தனது கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரிடத்திலே திராட்சை ரோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அது சரிதான் என்றார். வீடு கட்டுகிறவர்களுக்கு ஆகாது என்று தள்ளின கல்லே மூளை கல் தலையை கல் ஆயிற்று. அவர் என்ன சொன்னார்? தேவன் உங்களை எல்லாம் புறக்கணிக்க போகிறார். அதனுடைய காலம் வந்துவிட்டது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் கனியை அவருக்கு கொடுக்கவில்லை. உங்களுக்கு கொடுத்த தோட்டத்திலே நீங்கள் நிறைய கனிகளை உண்டு பண்ணியிருக்கலாம். தீர்க்கதரிசிகளை தவறாய் நடத்தினீர்கள். தேவகுமாரனாகிய என்னையும் தவறாய் நடத்துகிறீர்கள். தேவன் இந்த தோட்டத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்து வேறொருவருக்கு கொடுப்பார், சபைக்கு கொடுப்பார் என்று சொன்னார். இஸ்ரேலை சபையை வைத்து மாற்றிவிட்டார். இதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மை எல்லாவற்றை காட்டிலும் தெளிவாய் மாற்றுகிறது. அநேகர் இதை விசுவாசிப்பதில்லை. இயேசு சொன்னதை விசுவாசிப்பதில்லை. இந்த காலகட்டத்தில் யூதனும் இல்லை, அந்நியனும் இல்லை, எந்த தேசமும் தேவனுக்கு பிடித்த தேசம் என்றெல்லாம் இல்லை. இஸ்ரேலுக்கு தேவன் சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதத்தை ஆசீர்வதித்தார், அதை கொடுத்து விட்டார். ஆனால் தேவனுடைய சரீரம் சபை என்று வரும்பொழுது அங்கே யூதனோ புறச்சாதியானோ இல்லை, யாருக்கும் தேவனுக்கு பிடித்தவர்கள் என்று அல்ல. இஸ்ரேல் சபையினால் மாற்றப்பட்டு விட்டது. அது தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தோட்டத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டார். இந்த இதுல இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். எஜமானன் தானே அந்த கனியை வாங்கும்படி வரவில்லை, ஊழியக்காரரை அனுப்பினார். 34 வசனம், கனிகாலம் வந்தபொழுது அதை வாங்கும்படி ஊழியக்காரர்களை அனுப்பினார். தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பினார். ஊழியக்காரர்கள் தேவனுடைய பிரதிநிதிகள், தேவனாய் வருவதில்லை. தேவனுடைய ஊழியக்காரர்களை நாம் எப்படி நடத்துகிறோமோ, தேவனை பொறுத்தவரை தேவனையே அப்படிதான் நடத்துகிறோம். இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா பிரசங்கியார், போதகர், தேவனுடைய ஊழியர் என்று சொல்லுகிறவர்களை குறித்து நான் சொல்லவில்லை. 99% ஏமாற்றுக்காரர்கள். ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசிகள், மெய்யான தீர்க்கதரிசிகள் இந்த காலகட்டத்திலும் இன்றும் உண்டு. தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் இன்றும் உண்டு. அவர்களை நாம் எப்படி நடத்துகிறோமோ அதை தேவன் சீரியஸாய் பார்க்கிறார். அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை கொடிய முடிவுக்கு கொண்டு வருவார். ஆம், அது உண்மைதான். இயேசு அதை விளக்கி சொன்னார். வேதத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, மத்தேயு 22:42, சங்கீதம் 118:22 சொல்லப்பட்ட வசனம், புறம்பாக்கின கல் மூளை கல்
ஆயிற்று,
அது தேவனால் ஆயிற்று. நம்மளுடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்திலே ஒரு கட்டிடம் கட்டும் பொழுது முக்கியமான கல் மூளைக்கல். அந்த காலகட்டத்திலே பில்லர் எல்லாம் இல்லை, கான்கிரீட் பில்டிங் இல்லை. அவர்கள் தூண்களை வைத்து கட்டுவார்கள். ஆகவே முக்கியமான கல் மூளைக்கல், அதைதான் முதலாவது வைப்பார்கள். கட்டிடத்தின் மூலையிலே மூளைக்கல்லை வைப்பார்கள். அந்த கல் சரியான கல்லாயிருக்க வேண்டும். மேலே எல்லா திசைகளிலும் அது சரியான கல்லாயிருக்க வேண்டும், பூர்ணமான கல்லாயிருக்க வேண்டும். கொஞ்சம் அதிலே வளைந்திருக்குமானால் அதிலே வைக்கப்படுகிற எல்லா கல்லும் வளைந்திருக்கும். ஆகவே மூளைக்கல் சரியான கல்லாய், முக்கியமான கல்லாய் இருக்கிறது. வித்தியாசமான கல்கள், கற்கள் கட்டப்படும், அதிலே பூர்ணமான கல் மூளைக்கல்லாய் வைக்கப்படும். இங்கே ஒரு சூழ்நிலை வருகிறது, ஒரு பெரிய தேவாலயத்தை கட்ட வேண்டும். அவர்கள் ஒரு கல்லை பார்த்து இன்னொரு கல்லை பார்த்தார்கள், புறக்கணித்தார்கள். ஆனால் கடைசியாய் இந்த ஒரு கல்லை எடுத்தார்கள். இந்த கல்லும் அவர்கள் சரியில்லை என்று தூக்கி போட்டார்கள். ஏற்கனவே தூக்கி போட்ட கல்லை எடுத்து திருப்பி வைத்தார்கள். அதுதான் பூர்ணமான கல். அதைதான் இங்கே இயேசு சொல்கிறார், தள்ளின கல்லை மூளை தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. யூதர்கள் கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள், அவர்தான் தேவனுடைய வீட்டுக்கு மூளைக்கல்லாய் மாறினார். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதை ஞாபகம் வைத்துக் கொள்வோம். ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர், இந்த கல்லை குறித்து அவர் பேசுகிறார். இயேசு எப்பொழுதுமே கனியை எதிர்பார்க்கிறார். நான் உங்களை தெரிந்தெடுத்தேன், நீங்கள் கனிகளை உண்டு பண்ணும்படி, யோவான் 15 வாசிக்கிறோம், உங்கள் கனிகள் நிலைத்திருக்கும்படியாயும். கனியற்ற வாழ்க்கை வாழ தேவனுக்கு விருப்பமில்லை. நம்மளுடைய வாழ்க்கையிலே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய வாழ்க்கையிலே கனிகள் இருக்க வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைக்காய் கனிகள் வேண்டும். ஆகவே அதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். உங்களிடத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பின்பு சொல்கிறார், இந்த கல்லின் மேல் விழுங்குகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு படத்தை எண்ணி பாருங்கள். முதலாவது மூளைக்கல், அதுதான் மிகவும் முக்கியமான கல். இப்பொழுது இன்னொரு கல்லை குறித்து பேசுகிறார். அந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். நாம் விழுந்து உடைந்து நொறுங்கி போகலாம். அந்த கல்லின் மேல் நாம் விழவில்லை என்றால் நம்மேல் அந்த கல் விழுந்து அதை நம்ம நசுக்கி போடும். நாம் தேவனிடத்திலே வரும் பொழுது தேவன் நம்மை உடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை பயன்படுத்த முடியுமா? அடிப்படை தத்துவம், தேவன் யாரிடத்தில் எல்லாம் கிரியை செய்கிறாரோ அந்த மனுஷன் உடைக்கப்பட்ட மனுஷனாக இருக்க வேண்டும். பயன்படுத்தப்படுவதற்கு முன்பாக நாம் உடைக்கப்பட வேண்டும். அப்பத்தை தேவன் எடுத்து அதை ஆசீர்வதித்தார். முதல் படி பின்பு அதை விட்டார். பின்பு தள்ளான ஜனங்களை போஷித்தார். ஆசீர்வதிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, நாம் உடைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அநேக ஜனங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள். அது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம். ஆனால் அவர்கள் உடைக்கப்படாததினால் திரளான ஜனங்கள் போஷிக்கப்படவில்லை. ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உடைக்கப்பட வேண்டும், பின்புதான் திரளான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆகவே உடைபடுதல் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான பகுதி. தேவன் தானே சூழ்நிலையை உண்டு பண்ணுகிறார். அந்த சூழ்நிலையிலே நாம் உடைக்கப்பட முடியும். இயேசுவும் இந்த வழியிலே 30 வருடமாய் செல்ல வேண்டியதாக இருந்தது. பூர்ணமற்ற பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியதாக இருந்தது. மரியாள், யோசேப்பு, பழைய உடன்படிக்கை பெற்றோர்கள், பூர்ணமற்ற பெற்றோர்கள், பூர்ணமற்ற பெற்றோர்களுக்கு இயேசு உடைக்கப்படும்படியாக கீழ்ப்படிய வேண்டியதாக இருந்தது. இதை புரிந்து கொள்வது மிகவும் அருமையாக இருக்கிறது. இயேசுவும் உடைப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அவரை உடைப்பது பிதாவுக்கு பிரியமாக இருந்தது. நம்மை உடைப்பதும் பிதாவுக்கு பிரியமாக இருக்கிறது. இங்கே நாம் வாசிக்கிறோம், இந்த கல்லின் மேல் நாம் விழுந்து கிறிஸ்துவின் மேல் விழுந்து, ஆண்டவரே நான் உடைக்கப்பட்டவனாக இருக்கட்டும், முற்றிலுமாய் உடைபடட்டும், உம்மை போல ஆண்டவரே. சூழ்நிலை பயன்படுத்துவார், ஜனங்களை பயன்படுத்துவார், பெற்றோர்களை பயன்படுத்துவார். வயது முதிர்ந்தவர்களா இருந்தால் மூப்பர்கள், நம்மை புரிந்து கொள்ளாத தவறாய் புரிந்து கொள்கிற மூப்பர்கள், வித்தியாசமான சூழ்நிலைகள் வரும். தேவன் அதை எல்லாம் பயன்படுத்தி நம்மை உடைப்பார். இல்லை என்றால், நாம் அதற்கு பதிலளிக்கவில்லை என்றால், அந்த கல் நம்ம மேல் விழுந்து நம்மை நசுக்கி போடும். ரெண்டே வாய்ப்பு தான். நாம் கல்லின் மேல் விழுந்தால் நாம் உடைபடுவோம், இல்லை என்றால் கல் நம்ம மேல் விழுந்து நாம் நசுக்கப்படுவோம். ஆகவே நாம் உடைபடுதல் மிகவும் அருமையானது. உங்கள் எல்லோரிடத்திலும் சொல்ல விரும்புகிற காரியம், உடைபடுதலை தேடுங்கள். நம் எல்லோருக்குமே அதிகமா இதுதான் தேவை. தேவன் நம்மை ஒன்றுமில்லை, பூச்சியம் என்ற இடத்துக்கு கொண்டு வந்த பின்புதான் நம்மை பயன்படுத்த முடியும். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய யோமிகளை கேட்டு தங்களை குறித்து சொல்கிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தடினார்கள், மனத்தாங்கள் அடைந்தார்கள், அவரை குறித்து பேசுகிறார்கள் என்று கண்டுபிடித்தார்கள். ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறபடியாலே அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். ஆகவே இந்த காலகட்டத்திலும் ஒரு தேவனிடத்திலிருந்து பலமாய் வருகிற வார்த்தையை கேட்கும் பொழுது அவர்கள் தொந்தரவு அடைகிறார்கள். இந்த பிரசங்கியார் என்னிடத்திலே பேசுகிறார் என்று ஒரு மனுஷன் ஒரு கூட்டத்தின் முடிவிலே என்னிடத்திலே வந்து, எங்கேயோ நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன், வந்தா ஒரு சகோதர பொண்ணே எனக்காய் பிரசங்கித்தீர்கள். நான் சொன்னேன், ஆம் உண்மைதான், உங்களுக்காய் தான் பிரசங்கித்தேன், இங்கே உட்கார்ந்திருக்க எல்லோருக்கும் தான் பிரசங்கித்தேன். இங்கே இருக்கிற தூணுக்கும் சேருக்கும் பிரசங்கிக்கவில்லை, இங்கே உட்கார்ந்து செவி சாய்த்தவர்களுக்கு தான் பிரசங்கித்தேன் என்று சொன்னேன். ஆகவே என்னிடத்திலேயா பிரசங்கிக்கிறாய் என்று கேட்ட பொழுது உங்களுடைய பதில் ஆம் தான், நாம் நம் முன்னாடி உட்கார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு தான் பிரசங்கிக்கிறோம், சுவர்களுக்கோ பலகைகளுக்கோ பிரசங்கிப்பதில்லை. ஆகவே ஜனங்கள் நம்மளுடைய வார்த்தைகளை தவறாய் பயன்படுத்துவதில்லை. நாம் பயப்படக்கூடாது, தேவன் நம்மை பாதுகாப்பார். அதன் மூலியமாய் வருகிற தீமைக்கு நம்மை பாதுகாப்பார். பிரதான ஆசாரியர் அவர்களை குறித்து பேசுகிறார் என்று கேட்ட பொழுது அவருடைய கோபம் அதிகமானது. பிடித்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். ஜனங்கள் பிரதான ஆசாரியருடைய செய்கை ஜனங்கள் என்ன சொல்வார்கள் என்றே இருந்தது. ஒரு கிறிஸ்தவ பிரசங்கியார் அவருடைய செயல்கள், வார்த்தைகள், ஜனங்கள் என்ன சொல்வார்கள், ஜனங்கள் என்ன எண்ணுவார்கள் என்பது என்று இருக்குமானால் அவர் தேவனுடைய ஊழியர் அல்ல, மனுஷருடைய ஊழியர். நாம் தொடர்ந்து மத்தேயு 22 நாம் செல்வோம். இயேசு மறுபடியும் அவர்களோடு ஊமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இங்கேயும் ஒரு சுவாரஸ்யமான முக்கியமான ஒரு ஊமை, பெரிய நீதிமானாக்கப்படுதல், விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல், நாம் எப்படி தேவனுடைய நீதியினால் உடுத்து வைக்கப்பட முடியும் என்று பேசுகிறார். தேவனுக்கு முன்பாய் நிற்கிற காரியத்தை குறித்து பேசுகிறார். ஆகவே இந்த ஓமையினுடைய அர்த்தத்தை சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டு காரியம் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாமல் தடை செய்கிற காரியம். ஒரு காரியம் மாத்திரமல்ல, பழங்காலத்து பாவம் மாத்திரமல்ல, நம்மிடத்துல இருக்கிற மாதாம் இடத்திலிருந்து நாம் வந்திருக்கிற கெட்ட சுவாபம், மாம்சத்திலே எந்த நன்மையும் இல்லை, இப்படிப்பட்ட மோசமான மாம்சத்தோட தேவனுக்கு முன்பாக எப்படி நிற்க முடியும்? பழைய பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் நிற்க முடியாது. ஆகவே பிரதானமான முதலாவது காரியம் என்னுடைய பழைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். பின்பாக
something needs to be done about this nature of mine.
இந்த சுவாவம் என்னுடைய கெட்ட சுவாவத்திலே ஒரு காரியம் நடக்க வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் தீமையான சுவாபத்தோடு தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆகவேதான் தேவன் கிறிஸ்துவின் நீதியை நமக்கு உடுத்து வைக்கிறார். கிறிஸ்துவனுடைய நீதி நம்மளுடைய நீதி மாறுகிறது. நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து நம்மளே வாசம் செய்கிறார். நாம் கிறிஸ்துக்குள்ளால் வைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவே நம்மளுடைய நீதியாய் மாறுகிறார். இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்துவனுடைய நீதி நாம் உடுத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இப்பொழுது நாம் தேவனுக்கு முன்பாய் நிற்க முடியும். தேவன் ரெண்டு காரியத்தை செய்கிறார், மன்னிக்கிறார், நீதிமானாக்குகிறார். ரெண்டுமே முக்கியம். இல்லை என்றால் தேவனுக்கு முன்பாய் நிற்க முடியாது. முதலாவது எல்லா பழைய பாவமும் இன்று வரை சுத்திகரிக்கப்பட வேண்டும். நாம் பாவி என்று ஒத்துக்கொண்டு தேவனிடத்தில் அறிக்கை செய்கிறோம். பின்பாக நாம் கிறிஸ்துவனுடைய நீதியினால் ஒடுத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரு பின்னணியிலே இந்த ஓமை கூறுவோம். ராஜா தன்னுடைய ஊழியர்களை அனுப்புகிறார், தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர செல்லும்படி ஊழியக்காரர் அனுப்பினார். மூன்றாம் வசனம், இஸ்ரேல் ஜனங்கள் தான் தேவனால் அழைக்கப்பட்ட முதல் ஜனங்கள். அவர்கள் வரவில்லை, பல காரணங்கள். மறுபடியும் ஊழியர்களை அனுப்பினார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். எல்லாரிடத்திலும் விருந்து ஆயத்தமாயிருக்கிறது. எருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டு எல்லோரும் ஆயத்தமாயிருக்கிறது. கல்யாணத்திற்கு வாருங்கள். ஆனால் யாரும் செவி சாய்க்கவில்லை. ஐந்தாம் வசனம், யாரும் செவி சாய்க்காமல் அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தார். இந்த ஓமைகள் எல்லாம் தேவன் என்ன சொல்கிறார் பார்த்தீர்களா? தேவன் அழைத்த முதலாவது ஜனங்கள் தேவனை அவர்கள் புறக்கணித்தார்கள். தேவனும் அவர்களை புறக்கணித்தார். இரண்டு மகன்கள், எஜமானன், கல்யாண ஓமை, எல்லா இடத்திலையும் இஸ்ரேல் தேசம் அவர்களை புறக்கணித்தது என்பதை சுட்டி காட்டுகிறது. அந்த அழைப்புக்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. மற்றொரு இடத்திலே அவர் செல்கிறார். பின்பு ஊழியர்களை பார்த்து சொல்கிறார், அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாய் போனார்கள். கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது. யூத தேசம் அபாத்திரமாய் போயிட்டது. அவர்களுடைய வியாபாரத்துக்கு பின்பு செல்கிறார்கள். அதே நீங்கள் வழி சந்தையிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள். ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரர்கள் அங்க போங்க, இங்க போங்க, யாரை பார்த்தீங்கனாலும் அழைத்து வாருங்கள். கல்யாண விருந்துக்கு வாருங்கள். ஓ, மற்றவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு ராஜா கல்யாண விருந்துக்கு அழைக்கிறார்கள் என்று எல்லா பிச்சைக்காரர்களும் வந்தார்கள். அந்த ஊரைக்காரர்கள் புறப்பட்டு வழியிலே போய் தாங்கள் கண்ட நல்லோர் பொல்லோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அதிலே கொலை செய்தவர்கள் இருக்கலாம், திருடர்கள் இருக்கலாம், எல்லாம் வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. இந்த ஜனங்கள் பிச்சைக்காரர்கள், கொலை செய்தவர்கள். ஆனால் ஒரு ராஜாவினுடைய பந்திக்கு அப்படிப்பட்ட ஆடியோடு வர முடியாது அல்லவா? அது அசுத்தமாக இருக்கும், அது எழுதப்படவில்லை. ஆகவே ராஜா அரண்மனை வாசலில் எல்லோருக்கும் அழகான வெள்ளையங்கி கொடுக்கும்படி வைத்திருந்தார். எல்லோருக்கும், ஏனென்றால் நீங்கள் ஏழைகளாயிருந்தார்கள். நீங்கள் இந்த ஆடையை போட்டுக் கொள்ளுங்கள், உங்களுடைய அழுக்கான தந்தை அப்பொழுது காணப்படாது. பிச்சைக்காரர்கள் கிழிந்த ஆடை இருக்கும். அவர்கள் பரவசம் அடைந்து சந்தோஷம் அடைந்து, ஓ, இது வெள்ளை அங்கி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய அங்கி அஸ்தமாயிருக்கிறது, நான் அவமானப்படாதபடி ராஜா நீதியின் ஆடையை கொடுத்திருக்கிறாரே, அது நீதியின் ஆடைக்கு அடையாளமாயிருக்கிறது. ஆகவே அந்த ஆடையை உடுத்துக் கொண்டு விருந்துக்கு சென்றார்கள். ஒரு மனுஷன் வந்தார், அவர் ஒரு பிச்சைக்காரர் அல்ல, யாரோ ஒருவர் அழைக்கப்பட்டவர். சூட்டு டை எல்லாம் போட்டு வந்தார், நல்ல ஆடையை உடுத்துக் கொண்டு வந்தார். அவர் சொன்னார், உங்களுடைய ஆடை எனக்கு தேவையில்லை, நான் இருக்கிற வண்ணமாகவே நன்றாய் தான் இருக்கிறேன். இல்லை ராஜா, எல்லாரும் இதை போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய டிரெஸ் பரவாயில்ல, நல்லா இருக்கிறது என்று சொல்லி போய் உட்கார்ந்து அந்த ஆடையோடு உட்கார்க்கிறார்.
And when the king came, verse 11.
Raja vandha poludhu 11th vasanam. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது எல்லாரும் வெள்ளையாடையோடு பார்த்தார். இந்த நபர் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய்
இருந்தான்.
அவனை பார்த்து கேட்டார், நீ எப்படி இங்கே வந்தாய்? கல்யாண வஸ்திரம் தரிக்காதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். ராஜாவிடத்தில் பார்த்து, யாரும் எனக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லவில்லை, ஏனென்றால் இலவசமாய் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. எனக்கு வாங்குவதற்கு பணம் இல்லை என்று சொல்ல முடியவில்லை என்றால் இலவசமாக இந்த ஆடை கொடுக்கப்பட்டது. அவன் என்ன மறு உத்தரவு கொடுக்க முடிந்தது? ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அவனுக்கு சாக்கு போக்க சொல்ல இடமில்லை. என்னுடைய ஆடை நல்ல ஆடை என்று எண்ணினே என்று சொல்லியிருக்க வேண்டும். ராஜா சொன்னார், பணியுரைக்காக நோக்கி இவனை கையுங்காலும் கட்டி அழுகையும் பற்கடிக்கும் உண்டு பண்ணுகிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். சுயநீதி ஜனங்களுக்கு இது வார்த்தை. அவர்கள் என்ன எண்ணுகிறார்கள்? நான் அவ்வளவு மோசமானவன் அல்ல, மற்ற பாவிகளைப் போல நான் மோசமான அல்ல. சிலர் அசுத்தமான ஆடைகள் உடுத்துகிறார்களே, அவர்கள் மோசமான பாவத்திலே ஜீவித்தவர்கள். ஆனால் இந்த நல்ல வஸ்திரம் போட்டு வந்த மனுஷன், சுயநீதி, சிறு பிள்ளையிலிருந்து நீதிமானாய் வாழ்ந்த மனுஷன், தேவ பக்தி உள்ள குடும்பத்திலே வளர்ந்தவன், ஆகவே மோசமான பாவங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில செய்யவில்லை. அவனுடைய உடை மோசமான உடையா இல்லை. பரிசேயர்கள் என்று சொல்லலாம், அவர்கள் உபவாசிக்கிறோம், தசமபாகம் செலுத்துகிறோம், நியாய பிரமாணத்தின் எல்லா பிரமாணத்தையும் கை கொள்கிறோம், இருக்கிற வன்மாகவே தேவனிடத்தில் வர முடியும். இயேசு அந்த யோசனையை முற்றிலுமாய் தகர்த்து போட்டார். இருக்கிற வண்ணமாகவே தேவனிடத்தில் வர முடியாது. ஏசாயா 64:6 வாசிக்கிறோம். நம்மளுடைய நீதி தேவனுக்கு முன்பாய் அழுக்கான கந்தையாய் இருக்கிறது. நம்மளுடைய கெட்ட காரியங்கள் அல்ல, ஆம், தேவனுக்கு முன்பாய் அழுக்கான கந்தை என்று சொன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நம்மளுடைய நீதி, அவைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தையாய் இருக்கிறது. நாம் செய்த எல்லா நல்ல காரியங்களும் தேவனுக்கு முன்பாய் கொண்டு வர முடியாது. கொண்டு வரும் பொழுது அது அழுக்கான கந்தையாக இருக்கிறது. ஏனென்றால் அது தவறான நோக்கத்துக்காக, நம்மளுடைய மகிமைக்காக செய்யப்பட்டிருக்கலாம். அழகான ஆப்பிள், அவருடைய கை மோசமான வியாதி, அதிலிருந்து பசு வருகிறது. அந்த ஆப்பிளை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். வேணா வேணா, எனக்கு வேணா என்று சொல்லுவீர்கள். ஓ, அழகான ஆப்பிள், பரவாயில்ல, எனக்கு வேணா என்று சொல்லிவிடுவோம். உங்களுடைய கையிலே பஸ் இருக்கிறது, ஆப்பிள் நல்லதா இருந்தாலும் நீங்கள் அதை பிடித்திருப்பதனால் அது அசுத்தமானதாக மாறுகிறது. அப்படிதான் நம்மளுடைய நல்ல காரியங்களும் நம்மளுடைய கரத்திலிருந்து வருவதனால் அது அசுத்தமாக இருக்கிறது தேவனுடைய பார்வையிலே. நான் நல்லா தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், மற்றவர்களை போல இல்லை, என்னுடைய வஸ்திரம் நன்றாக இருக்கிறது, நான் பாவத்திலே வாழவில்லை என்று அந்த மனுஷன் நிலலாம். அது உண்மைதான். ஆனாலும் நம்மளுடைய மாம்சத்திலே, சுவாபத்திலே அசுத்தம் உண்டு. நாம் செய்கிற நற்காரியங்களையும் அது அசுத்தப்படுத்தும். ஆகவேதான் வெளியரங்கமாய் நீதிமான்களாய் இருக்கிறவர்கள் இரட்சகர் வேண்டும் என்ற தேவையை பார்ப்பது கடினமாக இருக்கிறது. நான் இருக்கிறவனமாகவே நன்றாயிருக்கிறேன், எனக்கே என் இரட்சகர் வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆம், எல்லோருக்கும் இரட்சகர் தேவை. ரோமர் 1:2 வாசிக்கிறோம். ரெண்டு விதமான பாவிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 1 தேவபக்தி அல்லாத பாவிகள், ரோமர் 2 நீதிமான்கள் என்று சொல்லிக்கிறவர்கள், அவர்கள் பாவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மதவாதியான பாவி, மதத்தை பின்பற்றுகிறவர்கள், ரெண்டுமே பாவிகள் என்று ரோமர் 3 வாசிக்கிறோம். ரெண்டு பேருக்கும் மன்னிக்கப்பட வேண்டும், நீதிமான்களாக்கப்பட வேண்டும். சுவாரஸ்யமான காரியம் என்ன? இந்த நபர் அப்படியாய் வந்தவர், அவர் வெளியே அனுப்பப்படவில்லை. நீ வெளியே போயிருப்பா என்று சொல்லவில்லை, அரண்மனை விட்டு வெளியே போ என்று சொல்லவில்லை. அவர் கை கால் கட்டப்பட்டு அழுகையும் பற்கடிக்கும் உண்டு பண்ணுகிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். 13வது வசனம், அழுகையும் பற்கடிக்கும் உண்டான இடம். அவன் எதை இழந்து போனான்னு பார்த்தீர்களா? அவன் அங்கே போகாம இருந்தா அவன் ஒருவேளை நல்லா இருந்திருக்கலாம். ஆனா அங்கே போனதுனாலே அங்கே போடப்பட்டான். ஆகவே சுயநீதி உள்ள ஜனங்கள், அவர்கள் தான் புறம்பாய் போடப்படுவார்கள். சபைக்கு வந்து பல வருஷம் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆனால் சுய ரீதியிலே இருக்கிறார்கள். அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களை தரக்குறைவாய் பார்க்கிறார்கள். என்னை போல இவர்கள் பரிசுத்தவான்களா இல்லை என்று தங்களுடைய நீதியிலே பெருமையா இருக்கிறார்கள். இதுதான் இந்த ஓமியின் செய்தி. கடைசியாக இதை சொல்லி முடிக்கிறார். அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலரே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் அநேகரிடத்திலே கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுக்கிறார் என்று அல்ல, தேவனிடத்திலே பச்சைப்பாதம் இல்லை. ஆனால் அநேகர் அழைக்கப்பட்டார்கள், சிலரே தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ஏனென்றால் வெகு சிலரே தேவனுடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து ஆண்டவரே நீங்கள் நீதியிலே நன்மை ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆகவே கடினமான செய்தி இந்த ஓமையிலிருந்து வருகிறது. தேவன் நம்மை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? நம் பாவிகள் என்று மாத்திரம் ஒத்துக்கொள்வது அல்ல, என்னுடைய வம்சத்திலே ஒன்றும் நீதி அல்ல, கிறிஸ்து தான் என்னுடைய நீதி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். நாம் தொடர்ந்து அடுத்த தியானத்திலே தியானிப்போம்.